الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بين يدي الساعة ليكون للعالمين نذيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا يحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار وقال الله أيضا وسيعلم الذين ظلموا أي منقلب ينقلبون قال الله تعالى في الأحاديث القدسية يا عبادي إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا صدق الله مولانا العظيم على أرسال العالم அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடந்தாக்கள் இவ்வினாமும் மன்னாமும் நினைத்திருக்கும் காலமெல்லாம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய முமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் மீதேற்றமும் என்றென்றும் எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உண்டாகட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ததற்கு நான் புனித ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டியதே இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அழகாவுடைய நீயத்தோடு அமர்ந்து இருக்கும் இறைநேற்று செல்வர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வை இருட்டிலும் வெளிச்சத்திலும் நிரகசியத்திலும் பரகசியத்திலும் கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் வாலிபத்திலும் வயோதிபத்திலும் குறிப்பாக ஏழ்மையிலும் செல்வந்த நிலையிலும் அவனை அன்பி பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு நன்மையான காரியங்களில் தன்னை அவசர அவசரமாக ஈடுபடுத்துமாறும் இந்த பாவமான காரியங்கள் அதை செய்வதன் ஊடாக சத்திய தன்மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் இழந்து தன்மார்க்கத்தையும் வழிகொடுக்க நேரிடும் என்று குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்தியது. அப்படிப்பட்ட கேவலமான அருவறுப்பான மோசமான பயங்கரமான இன்னொரு பாவங்களில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுமாறு விட்டு விலகிக் கொள்ளுமாறு தற்பாதுகாப்பு செய்து கொள்ளுமாறு முதன் முதலாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையான வசியம் செய்வதோடு நல்லுபதேசமாக நசைகளும் செய்தார்கள். கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நிலையார்கள் அல்லாஹ்வுக்கான குறுகிய ஒரு வாழ்க்கையின் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலத்தில் எல்லாம் படைத்தவன் அடியானை படைத்த நோக்கத்தை தெளிவுபடுத்தும் பொழுது ஒமா பலத்துள் சின்னவள் இன்சை இல்லாதியாவது மறு வர்க்கத்தையும் ஜீன் வர்க்கத்தை நான் படைத்த நோக்கம் என்னுடைய கடமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும், நான் யார் என்பது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்,
என்ற யதார்த்தத்தை குர்ஆன் சொல்லி தவறவில்லை. அதை சொல்லியும் அல்லாஹ் இன்னும் தெளிவூட்டல் விதயமாக குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் படைக்கப்பட்ட நோக்கங்களை பற்றி சுமாராக 70க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களில் அதான் தெளிவுபடுத்துகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நோக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பி நலவையும் கெடுதியையும் உம்மத்துக்கு விளங்கப்படுத்தினார். இரண்டு பாதைகளை நாம் உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். இரண்டு பாதையில் எந்த பாதையில் நடந்திருக்கிறது, எதை நீங்கள் பயணம் செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக உங்களுடைய சக்கராத்தில் அல்லாஹ்வுடைய மலாய்க்காமார்களுடைய நன்மாராயங்களை அடைந்தவர்களாக உலகத்தை விட்டு நீங்கள் பிரிய முடியும் என்பதையும், எந்த பாவமான பாவத்தினுடைய வழியில் நீங்கள் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய பாவத்துக்கும் கோபத்துக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் என்பதையும் தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நன்மைக்குரிய பாதை எது, தீமையினுடைய பாதை எது என்பதை வெளிச்சமாக, சூரிய வெளிச்சத்தை விட வெளிச்சமாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்க. கண்ணியமானவர்களே, எப்பொழுது உலகத்தில் இருந்த அடியார்களுடைய நலவுகள் வானத்தை நோக்கி செல்லுமோ அப்பொழுதுதான் வானத்தில் இருந்து வரக்கூடிய முடிவுகளும் நலவானதாக, அடியார்களுக்கு சாந்தியாக, சமாதானமாக, நிம்மதியானதாக, ராகத்துடையதாக, வெற்றிகரமானதாக, வலுவானதாக, உயர்வானதாக அமையும் என்பதை பான் சொல்கிறது. பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது, அநியாயங்கள் அற்புதங்கள் அதிகரிக்கும் பொழுது, அப்படைய கடமைகளுக்கு மாற்றம் செய்யும் பொழுது, சாந்தோட்டித்தனமாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இச்சைகளுக்கு கட்டப்படும் பொழுது, அடுத்தவருடைய ஹக்குகள் உரிமைகள் மீறப்படும் பொழுது, தாழ்வு மனப்பாங்கு கொண்டு அடுத்தவனை பார்க்கும் பொழுது, பெரியோர்கள் அவமதிக்கப்பட்டு சிறியோர்கள் அவர்களுக்கு சுயோகம் செய்யப்படும் பொழுது, அவர்களுக்குரிய கருணை இல்லாமலாக்கப்படும் பொழுது, உலகத்தில் விலங்கியல் விலங்குகளுக்குரிய உரிமைகள் ஹக்குகள் இல்லாமலாக்கப்படும் பொழுது, பறவைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறையை சொல்லித் தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த பறவைகளாக இருந்தாலும் அநியாயத்துக்கு இஸ்லாம் இடம் கொடுக்கவில்லை. எனவே அதற்குரிய முறையை மீறி அநியாய பார்வையோடு செலுத்தப்படும் பொழுது சோதனைகளும் வேதனைகளும் தண்டனைகளும் அது எந்த அமைப்பில் வரும் என்பதை கூட குர்ஆன் தெளிவுபடுத்தும் பொழுது
அப்படிப்பட்ட இரண்டு பாவங்களை
இன்றைய சிந்தனைக்கு விருந்தாக தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்மைக்கு அல்லாஹ் நலவை உலகத்திலும் தருகிறான், ஆகிறாவிலும் தருகிறான். பாவத்துக்கு தண்டனை அல்லாஹ் உலகில் தருவது கிடையாது.
பெற்றெடுத்த தாய் தந்தையை கண்ணியப்படுத்துங்கள். அவர் மாற்று மதத்தில் இருந்தாலும்
பண்ணார்கள். என்னை தரிசிப்பதை போல நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்த்து செய்ய வேண்டிய கடிதத்தை செய்யுங்கள். ஏன் கண்ணியமானவர்களே, அந்த முக்கியமான ஒரு கடமைதான். தான் பெற்றெடுத்த தாய் தந்தையரை, அவர்களுக்குரிய கடமைகளை, அவர்களுக்குரிய உரிமைகளை, அது எந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கலாம், ஆனால் நாம் நமக்குரிய கடமையை சரியாக செய்ய வேண்டிய ஆத்மீக தார்மீக ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யும் பொழுது, இவர்களை நோய்க்கும் பொழுது, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்திலேயே தீவிரப்படுத்திக் கொடுக்கிறார். இரண்டாவது அநியாயம், உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அநியாயம். சில பேர் தாய் தந்தையை இழந்து கவருக்கு போன பிறகுதான் அவர்களை பற்றி அதிகமாக கவலைப்படுவார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பற்றிய சிந்தனையே கிடையாது. கணேஷ் கண்ணான சகோதரர்களே, உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் பொக்கிஷமானவர்கள். உங்களுடைய சொர்க்கத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் கண்டிருக்கிறான். எனவே இதை கை நழுவ விட்டு விட வேண்டாம். இரண்டாவது அநியாயம் என்று நான் ஒரு விடயத்தை சொல்லி அந்த அநியாயத்தை ஒரு ஒத்துபாவை முழுமையாக பேசி முடிக்க முடியாது. நபியவர்கள் சஹாபாக்களை சில ஊர்களுக்கு கவர்னர்களாக அனுப்பும் பொழுது செய்யக்கூடிய உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் தான் அநீதி வைக்கப்பட்டவனுடைய வதுவாவை பயந்து கொள். அநீதி வைக்கப்பட்டவனுடைய வதுவாவை பயந்து கொள். அறியாதவன் இருக்கலாம், வலுவான காவிரன் அதற்கு காவிராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். கண்ணியனை கண்டாத சகோதரர்களை அல்லாவின் நிலடியார்களே, ஒரு சில வரலாறுகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மெம்பர் மேலே முழுமையாக ஒரு தலைப்புக்கு இடம் கொடுக்காது என்பதை என்னை விட நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சஹாபாக்களில் மிக சிறந்த ஒரு சஹாபிதான், பனு உமையத்தினுடைய காலத்தின் வரைக்கும் வாழ்ந்த ஒரு சஹாபிதான், அதுல சைடு விட செய்தி விட அன்றை விட சுகை என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவர் பனு உமையத்தினுடைய காலத்தில் இவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. என்ன வழக்கு? என்னுடைய காணியை ஒரு பெண்மணி வழக்கு தொடுக்கிறாள், என்னுடைய காணியை இந்த சஹாபி அநியாயமாக இடம் பிடித்து அபகரித்துக் கொண்டார் என்பதாக. காணியினுடைய தலைப்பு பேச ஆரம்பித்தால் அது எத்தனை எத்தனை அநியாயங்கள். அடுத்தவனுடைய காணி, அடுத்தவனுடைய வீடு, அரசாங்கம் சொல்லட்டும் 12 வருடம் அல்ல, எத்தனை வருடமானாலும் உனக்கு அது எப்படி சொந்தமாகும்? அரசியல் சட்டங்கள், அரசாங்க சட்டங்களை விடுங்கள். குர்ஆன் சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் என்ன சொல்லி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரித்து, அடுத்தவனுடைய காணியை அபகரித்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இந்த சஹாபிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த சஹாபிக்கு உதவியாக யாரும் கிடையாது, எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, யாரும் அவருக்கு உதவி புரிவதற்கு தயாருமில்லை. இந்த நேரத்தில் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இவரது குற்றவாளியாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த சஹாபி இரண்டு கையை தூக்கி அல்லாஹ்விடத்தில் முறையிட ஆரம்பித்தார். அநீதி வைக்கப்பட்டவர்களுடைய வதுவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். கண்ணியில் கண்டாத சகோதரர்களே, சமூகத்தில் சில பேர் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் எத்தனைய உள்ளங்கள் அழக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. தான் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி தண்டனை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஏதோ தனக்கு பலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, நாவன்மை கிடையாது, இன்னும் பொருளாதார வசதி வாய்ப்பு கிடையாது, ஏன் இந்த சனியில் துளைந்து போகட்டும் என்று பல பேர் உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல பேரை நாம் சமூகத்தில் சந்தித்திருக்கிறோம். இதே நிலைப்பாடுதான் இந்த சஹாபிக்கு. இந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மூன்று துஆக்களை கேட்கிறார். அல்லாஹும்ம இன்னி காதிபா, யா அல்லாஹ், இந்த பெண் ஒரு பொய்யானவராக இருந்தால் பார்வை பசராக அவளுடைய பார்வையை நீ குருடாக்கிவிடு. அவளுடைய கபரை அவளுடைய பூமியில எந்த பூமிக்கு பொய்யான சாட்சிகளை வைத்து இவள் வாதிட்டாலும் அந்த பூமியிலே அவளுடைய கபரை நீ ஆக்கிவிடு. மக்களுக்கு மத்தியில் நீ தெளிவுபடுத்த வேண்டும். இது அவளோடுள்ள விடயம். மக்கள் என்னை பேச ஆரம்பித்து விட்டார்கள். நான் எந்த விதமான தவறும் செய்யாதவன். மக்கள் என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நீ மக்களுக்கு மத்தியில் நான் அநியாயக்காரன் அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அருமா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண் மதீனாவில் சில காலங்களுக்கு பின்னால் பார்வை பறிக்கப்பட்டவளாக பாதை ஓரங்களில் ஒரு விடயத்தை சொல்லி சொல்லி அடைய ஆரம்பித்தாள். என்ன விடயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள்? மலையின் காரணமாக அங்கிருந்த மரங்கள் எல்லாம் அடித்து சென்று அந்த இரண்டு காலிக்கு மத்தியில் இருந்த பாறாக்கள் வெளியானது. மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த பெண் பொய் சொல்லி இருக்கிறார்.
இதுதான் அவர்களுடைய காலிக்குடைய அடையாளம். இவர் அநியாயமாக அந்த சஹாபியை படுகொலை சுமத்தி இருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு அந்த சஹாபி கேட்ட இரண்டாவது துஆவும் கபூலாகி மூன்றாவது அந்த சஹாபி கேட்ட துஆ வஜல் கபரஹா ஃபி அர்திஹா,
அந்த பூமியிலே அவருடைய கபரை ஆக்கிவிட வேண்டும்.
குருட்டு தனமாக
கண் பார்வையை இழந்து தடுமாறி தடுமாறி அந்த காடியிலே அவள் உலாவந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று கிணற்றில் விழுந்தால்
மக்களுக்கு தெரியாது. மாலை நேரம் கிணற்றில் விழுந்தால் அந்த கிணற்றிலேயே இருந்து அந்த கிணறே அவளுக்கு ஒரு கபூராக மாறி. கண்ணியமானவர்களே, இமாம் ஜஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தை வழியாக சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு மனிதரை கண்டேன். அவர் ஏதோ குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையை நான் கேட்டேன். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? மன் ராணி பலா எழுதி மன்னாவதா,
பலா எவலி மன்னாகதா, யார் என்னை காணுகிறாரோ அவர் யாருக்கும் எப்பொழுதும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும். அவரை அணுகினேன். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? அவர் சொன்னார், பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு அநியாயம் செய்தேன். என்னுடைய கை இன்று முழுமையாக வெட்டப்பட்டிருக்கிறது. நான் கொள்ளைக்காரர்களுடைய கூட்டத்தில் பெரிய ஒரு கூட்டத்தில் சேர்ந்திருந்தேன். அநியாயம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலை நேரம் ஒரு மீன் வியாபாரி மீனை எடுத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய கையில் இருந்த மீனை நான் பலாத்காரமாக எடுத்தேன். அவர் சொன்னார், வேண்டாம், இந்த மீனை வியாபாரம் செய்துதான் மனைவி பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அநியாயம் செய்து விடாதே, என்னுடைய குழந்தைகள் பசியோடு இருப்பார்கள், என்னுடைய மனைவிக்கு நான் உணவு கொடுக்க வேண்டியிருக்கிறது,
எனவே நீ அநியாயம் செய்யாது என்று கூறினேன். ஆனால் அதை அவர் மீறினார்.
என்னை தள்ளி உதறிவிட்டு கையில் இருந்த மீனை எடுத்து சென்றார்.
செல்லக்கூடிய நேரத்தில் சிறிது தூரம் சென்றவுடன்
ஏதோ கையில் பெருவிரலில் தீண்டுவது போன்றிருந்தது. அது இருந்த ஒரு மீன் தன்னுடைய பெருவிரலை கொத்தியது. மாலை நேரமாகி மீன் வரைக்கும் சென்று வீட்டில் நான் மீனை சமைத்து சாப்பிட்டு முடிந்து
இரவாகும் பொழுது என்னுடைய கையில் வருத்தம் ஏற்பட்டது.
நான் என்ன செய்தேன்? அதிகாலையில் வைத்தியரை அணுகினேன். வைத்தியர் சொன்னார்,
உனக்கு ஒரு பயங்கரமான நோய் பிடித்திருக்கிறது. ஆக்கிலா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பீடித்திருக்கிறது. இதற்கு மருத்துவம் உடனே இந்த கை விரலை வெட்ட வேண்டும், இல்லை என்றால் இது உடம்பு கூறாக உன்னுடைய நரம்புகளை தாக்கி உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடலாம். விரலை வெட்டுமாறு இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மீண்டும் மருத்துவம் ஆரம்பித்தது. நான் மீண்டும் வைத்தியரை நாடினேன். கரண்டை வரைக்கும் கைவிட்டப்பட்டது. மீண்டும் வைத்தியம் வருத்தம் வரும் பொழுது வைத்தியரை நாடி சென்றேன்.
உடங்கை வரைக்கும் வெட்டப்பட்டது. இறுதியாக வைத்தியர் சொன்னார், செய்வதறியாது, இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, முழுமையாக கையை வெட்ட வேண்டியிருக்கு.
அந்த நேரத்தில் நான்
ஒரு நல்ல மனிதரை சந்தித்தேன். அவர் கேட்டார், ஊரில் உள்ள ஒரு நல்லவர், இறை பக்தி கொண்டவர், உனக்கு என்னப்பா நடந்திருக்கிறது?
அன்று நான் காணும் பொழுது பெருவிரலில் காயம், அதற்கு பின்னால் உன்னுடைய கரண்டை கையில் காயம், அதற்கு பின்னால் முழங்கை உரைக்கும்,
இப்பொழுது ஒரு கையையும் இழந்திருக்கிறாயே, என்ன காரணம்? நடந்த சம்பவத்தை நான் கூறினேன். அவர் சொன்ன வார்த்தை, நீ ஒரு தவறை செய்து விட்டாய்.
எப்பொழுது உன்னுடைய கையில் அந்த மீன் கொத்தியதோ அந்த நேரத்திலேயே நீ அந்த நபரை அணுகி
அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கலாம்.
ஆனாலும் பரவாயில்லை, கால அவகாசம் இருக்கிறது, நீ அவரை தேடி போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
எங்கு தேடுவது, எப்படி தேடுவது?
பல வருடங்களாகியது, ஒவ்வொரு கிராமம் கிராமமாக நான் தேடினேன்.
இறுதியாக நான் அவரை அடைந்து அளவில்லா சந்தோஷம் மகிழ்ச்சி.
அவருடைய காவலில் விழுந்திட மன்னிப்பை கேட்டேன்.
அவர் கேட்டார், நீ யாரப்பா,
ஏன் மன்னிப்பு கேட்கிறாய், என்னுடைய என்ன காரணம்?
நான் சொன்னேன், உனக்கு தெரியாதா,
உன்னுடைய கையில் இருந்தால் தடவை நான் மீனை பிடுங்கினேனே,
அந்த நபர்தான் நான், இன்று அந்த கையை இழந்து விட்டு வந்திருக்கிறேன். இவர் சொன்னார், உன்னுடைய நிலைமையை பார்த்து நான் எப்படி மன்னிக்காமல் இருக்க முடியும், நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த நபர் கேட்கிறார், நீ நான் அந்த மீனை பறித்த நேரத்தில் என்ன சொன்னான்,
எனக்கு ஏதேனும் பதுவா செய்தாயா? இல்லை, நான் பதுவா செய்யவில்லை. நான் ஒரே ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டினேன், யா அல்லாஹ், இன்று இவன் பலமுள்ளவனாக இருக்கிறான், தைரியசாலியாக இருக்கிறான்,
எனவே அவன் என்னை தாக்குகிறான். எல்லா தைரியசாலியை விட நீ தைரியசாலியாக இருக்கிறாய், இந்த மனிதனுக்கு நீயே போதுமானவனாக இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தையை தான் நான் கூறினேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நல்லடியார், மீனின் பெருமதி என்ன, கையின் பெருமதி என்ன? எப்ப நடந்தது அநியாயம், எப்பொழுது அல்லாஹ் தண்டையை கொடுத்தான்?
அநியாயம் என்பது அதிகாரத்தை, ஆட்சியை, பலத்தை வைத்து, கண்ணியத்தை, சட்டம், பதவியை வைத்து நாம் யாருக்கும் அநியாயம் செய்யலாம், அது இன்பமாக இருக்கும்,
செய்யும் பொழுது இன்பமாக இருக்கும்.
அநியாயம் செய்ததன் பின்னால் அவர் பாதிக்கப்பட்டவுடன் அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள்,
கண்ணியமானவர்களே. ஆனால் இதற்குரிய தண்டனை பயங்கரமானது.
இதற்குரிய தண்டனை உலகத்திலே அல்லாஹ் தீவிரப்படுத்தி கொடுக்கிறார். அதாலத்து சமா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இன்னும் ஒரு சம்பவம், ஜும்ஆ நேரம் இடம் கொடுக்கிறார்கள்.
20 வருடங்களுக்கு பின்னால் கொலை செய்த ஒரு நபரை அவர் திருந்தி, அவர் நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து மக்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல பெயரை எடுத்து
ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயையும் பிள்ளையையும் கொலை செய்த பாவத்திற்காக செய்யாத ஒரு கொலை இவரின் மீது சாட்டப்பட்டு இவர் அங்கே பழிவாங்கப்பட்ட சம்பவம் அதாலத்து சமா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. 20 வருடங்களுக்கு பின்னால். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்தில்
எல்லா இடங்களிலும் பொதுவாக காணக்கூடிய
மிக பயங்கரமான ஒன்றுதான்,
மிக மோசமான ஒரு நிலைப்பாடுதான்,
பெற்றோர்களை அவமதிப்பது. தான் பெற்றெடுத்தவர்கள்
தன்னுடைய ரத்தத்தை பாலாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த தாய் தன்னுடைய தந்தை வியர்வையாக சிந்துகிறார்.
கண்ணியை கண்டான சகோதரர்களே, அல்லாஹ்வை நினைக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் அவமதிக்கப்படுவார்கள் என்றால்,
இவர்களை நீங்கள் தூஷிப்பீர்கள் என்றால், இவர்களை நீங்கள் கொடுமை செய்தீர்கள் என்றால்,
நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில்
ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள்,
இதற்குரிய தண்டனையை உலகத்தை நீங்கள் அனுபவிக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தை தரமாட்டான். எனவே கண்ணியமானவர்கள், உலகத்தில் நாம்
ஏதோ தவறுகள் பாவங்கள் செய்கிறோம், குற்றம் குறைகள் செய்கிறோம், அவனுடைய தவறுகள் இருக்கிறது, அதை அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். ஆனால் இந்த தாய் தந்தையுடைய விடயத்தில் அநியாயம் என்று வரக்கூடிய நேரத்தில் இதற்குரிய தண்டனை அல்லாஹ், இதற்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடையாது. இதுவரைக்கும் அநீதி இழைக்கப்பட்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நம்முடைய அதிகாரங்களை வைத்து நாம் அநியாயம் செய்திருக்கலாம், நம்முடைய ஆட்சி பலத்தை வைத்து நாம் அநியாயம் செய்திருக்கலாம், ஏதோ நம்முடைய அந்தஸ்தை வைத்து நாம் அநியாயம் செய்திருக்கலாம். கண்ணியின் கண்மாந்து சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் ஆக தேவையான ஒன்றுதான் நாம் அவர்களை அணுக மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு கட்டம். அடுத்தது கண்ணியமானவர்கள், நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மக்திரத்தை அடைய வேண்டியவர்கள். அல்லாஹ்வுடைய மக்திரம் தெரியாமல் கவரில் விமோசனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மக்திரம் எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது, வாழும் வரைக்கும் ரஹ்மத் தேவையாக இருக்கிறது, மௌத்தான அடுத்த நொடிப்பொழுது மக்திரம் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் மையத்தை பார்த்து என்ன வருகிறோம், அல்லாஹ் மக்திரில் ஊரா என்று சொல்லிவிட்டு மக்திரில் ஊரில் யாரும் சொல்வது கிடையாது. செய்திருக்கிறார்களோ அவர்களை உள்ளத்தால் நீங்கள் தவறை மன்னித்து விடுங்கள், மறந்து
விடுங்கள். உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட பெரிய மன்னிப்பு என்ன இருக்கிறது?
எனவே சகோதரர்களே, அந்த அநியாயம் செய்தவர்கள் சில பேர் கபுராளிகளாக இருக்கிறார், அடுத்த வீட்டுக்காரராக இருக்கிறார், ஊரில் உள்ளவர்களாக இருக்கிறார். நாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்க வேண்டியிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய மக்கள் தமக்கு நூற்றுக்கு நூறு உறுதியாக கிடைப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான்,
நாம் நமக்கு அநியாயம் செய்தவரை நாம் மன்னித்து விடுவோம். இதற்கு நீண்ட சம்பவங்கள் இருக்கிறது.
வெளியேற்பேசிட்டாய்,
எங்களுக்கு எப்படி இருக்கிறது உள்ளங்கள், எங்களோட செலவுல இருக்கக்கூடியவர் எங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறார், என்ன சொல்வோம், மையத்துக்கு கூட அவன் எடுக்கவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினான். அல்லாஹ் கேட்டான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து,
நபியிடத்தில் வந்தார்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அபூபக்கருக்கு சலாம் சொன்னான்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க நீங்கள் விருப்பம் இல்லையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு கிடைத்திருக்கு,
அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நிபந்தனை,
உங்களுக்கு அநியாயம் செய்தவரை நீங்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அநியாயம் செய்வதாக பயங்கரமானது, செய்யக்கூடிய நாம் இதில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டம், அப்படி யாரும் மரணித்திருந்தால்,
அநியாயம் செய்தவர்கள் என்று தெரிய மரணித்திருந்தால்,
உலக அடிப்படையில் ஏதும் தவறுகள் நடந்திருக்கலாம், இதற்கு நாம் அவர்களை வறுமையில் பார்ப்போம்,
அங்கு பிடிப்போம், பிடிப்போம், மீதானில் பிடிப்போம், என்னுடைய நிலைப்பாடு என்னவென்று எனக்கே தெரியாது.
எனவே இப்பொழுதே மன்னிப்போம், எங்களுக்கு உயர்தரமான பொருத்தம் இருக்கிறது, ஜென்னத் இருக்கிறது என்பதை மனதில் ஆழமாக பணிய வைத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அவருடைய நெருக்கத்தை நெருக்கத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக வல்லவர்களாக மாற வல்ல நாயன அனைவருக்கும் தொகை செய்வானா? யாரெல்லாம் பாவங்களை மன்னிப்பாயா? அறிந்து மரியாமல் செய்ய தவறுகளை மன்னிப்பாயா? இருட்டிலும் வெளிச்சத்திலும் ஏற்பட தவறுகளை மன்னிப்பாயா? இரகசியமாக பரகசியமாக செய்ய தவறுகளை மன்னிப்பாயா? கூட்டு வாழ்க்கையிலும் தனிமையிலும் ஏற்பட தவறுகளை மன்னிப்பாயா? வாலிபத்திலும் வயோதிகத்திலும் ஏற்பட தவறுகள் யாரெல்லாம் நன்மை பெற்று நம்முடைய தாய் தந்திரிகளை போட்டி அவர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளா நம்முடைய கண்ணு கட்டியது விசாரணம் நீரம் அப்படியா நீ கருணை அவர்களை குழந்தை கொண்டு யார் யாரெல்லாம் தாய் தந்திரங்கள் பாருங்க நோயோடு இருக்கிறார்
அவர்கள் நோயை கொடுத்து நீ சோதித்து விடாதையா, கேவல் கொடுத்து விடாதையா, அம்மா பாய்ந்தந்தேரை பொருந்திக் கொள்ளியா, அவர்களை குற்ற குறைகளை மதித்து நான் பாய்ந்தந்தருக்கு அடியாக செய்திருக்கோம், தவறு செய்திருக்கோம், அவர்களை மதித்தது கிடையாதையா, அந்த குற்றத்துக்கு ஆளாக்கி விடாதையா, உலகத்திலே நீ எங்களை கேவலப்படுத்தி விடா, அந்த குற்றத்தை உலகத்திலே தண்டித்து விடாதையா, எங்களை புரிந்து கொள்ளியா, உஸ்தாதவர்களுடைய பாவங்களை மன்னித்து கொள்ளியா, அவர்களுடைய கபரை விசாரப்படுத்தியா, யார் யாரெல்லாம் தயாக்கோடு இருக்கிறார்கள் அவருடைய ஹலாலான ஆஜாசுகளை பூர்த்தி கொள்வியா, அவர்கள் எங்கிருந்தாலும் பெண்ணியை படுத்தியா, யார் இந்த ஊர்வாசிகளை புரிந்து கொள்ளியா, ஆண்கள் பெண்கள் அனைவரையும் புரிந்து கொள்ளியா, அனைவர்களுக்கும் ஒற்றுமையை கொடுத்து கொள்ளியா, செழிப்பான ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறதையா, மக்களுடைய உள்ளங்களையும் செழிப்பை உண்டாக்கியா, மஸ்ஜிதுக்காக நீ பாடுபடக்கூடிய நல்லவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள்யா, வீடுக்காகவே நீ பாடுபடக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள்யா, குரான் ஹதீஸுக்கு பாடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ இந்த ஊரில் இருந்த நல்லவர்கள் இன்று கபுராளிகளாக இருக்கிறார்கள், அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா, அனைவரும் யாழ்ல செய்த நலவுகளை பொருந்திக் கொள்ளியா, செய்த தவறுகளை பூமிக்கு மறக்கடிக்க செய்து விடியாமா, அனைவருக்கும் விமோசனத்தை தந்து விடியாமா, கேட்டு துவாக்களை அங்கீகரித்து அருள் புரிந்து விடியாமா, ஆமீன் ஆமீன்.